வரும்போர் அலசல் உயிரின் விலை.
வாழ்வின் தோட்டத்தில் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன். அது சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று தொடுத்தேன்.
படைப்பில் சிறந்த மனிதரே, உங்களது வாழ்வு நிற்காத நீண்ட பயணம். அதில் மனிதர் அனைவரும் இணையும் வரை மற்றவர் சுகத்தில் துயரத்தில் மனதார மூழ்குங்கள் என்று ஒரு சமூக ஆர்வலர் சொல்கின்றார். இக்கூற்றுக்கேற்ப பிறரது துயரத்தில் பிறரது சுகத்தில் மூழ்கியவர் ஒதுவார்தோ ஃபோக்கிரேனி. இத்தாலியரான இவர் ஜூன் 15 இச்சனிக்கிழமையன்று முத்துப்பேறு பெற்றவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 1907 ஜூன் 6 கார்பி என்ற நகரத்தில் நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவர் பிறரை உண்மையிலேயே எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை கற்றவர், அதை அனுபவித்தவர். நல்ல கணவராகவும் 7 குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாகவும் வாழ்ந்த இவர் 1934 வெரோனா கத்தோலிக்க ஆயுள்காப்பு நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்தார். மறைமாவட்டத்தில் பல ஆன்மீக மற்றும் சமூக நலப் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு உழைத்தவர். 2 உலகப்போர் கடுமையாக நடந்து கொண்டிருந்த சமயம் அது. ஜெர்மனியின் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லரின் நாட்சி கொள்கைகளின் கீழ் லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டு வந்தனர். எனவே துன்புற்ற யூதர்களுக்கு சார்பாக பணிகளை தொடங்கினார் முத்துப்பேறு பெற்ற ஒத்வார்தோ ஃபோக்கிரேனி. இவரது இப்பணி 1942 ஆரம்பமானது. காயமடைந்த யூதர்கள் போலந்து நாட்டிலிருந்து ரயிலில் இத்தாலியின் ஜெனோவா வந்தனர். இவர்களின் நிலை கண்டு பரிதாபப்பட்ட ஜெனோவா கர்தினால் ரைமோந்தோ மன்சினி ஒதுவார்தோ ஃபோக்கிரேனியின் உதவியை நாடி இந்த யூதர்களுக்கு உதவுமாறு கேட்டார்.
1943 ஒதுவார்தோ ஃபோக்கிரேனி அவர்களின் இந்த பிறரன்பு பணி தீவிரமடைந்தது. இவர் தனது மனைவியின் ஆதரவுடன் 1943 செப்டம்பர் 8 யூதர்களுக்கு உதவி செய்யும் பணியில் முழுமூச்சுடன் ஈடுபட்டார். நம்பிக்கைக்குரிய ஆட்களை தொடர்பு கொண்டு வெற்று அடையாள அட்டைகளை தயார் செய்து அவற்றில் தவறான விவரங்களை எழுதி நசுக்கப்பட்ட யூதர்களை இத்தாலி சுவிட்சர்லாந்து எல்லைப்புறத்தில் கொண்டு போய் சேர்த்தார். இவரின் உதவியால் ஜாக்குமோ என்ற யூத குடும்பம் முதலில் தப்பித்துச் சென்றது. இச்செய்தியை கேள்விப்பட்ட பல யூதர்கள் இவரின் உதவியை நாடினர். இவ்வாறு 100 மேற்பட்ட யூதர்கள் தப்பித்துச் செல்வதற்கு இவர் உதவினார். எந்நேரமும் புன்சிரிப்போடும் அமைதியாகவும் இந்த உதவியை செய்து கொண்டிருந்த ஒதுவார்தோ 1944 மார்ச் 11 என்ரிகோ தொனாத்தி என்ற யூதரை தப்பச் செய்வதற்கான வேலையில் ஈடுபட்டிருந்தபோது கார்பி மருத்துவமனையில் கைது செய்யப்பட்டார். மார்ச் 13 பொலோனியாவில் உள்ள சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கிருந்து ஃபாசோலி வதைப்போர் முகாமுக்கு அனுப்பப்பட்டார். பின்னர் ஆகஸ்ட் 4 பொல்சானாவுக்கு அருகில் இருந்த கட்டாய தொழில் முகாமுக்கு அனுப்பப்பட்டார். அங்கிருந்து செப்டம்பர் 7 ஜெர்மனிக்கு கடத்தப்பட்டு முதலில் ஃபிளாசன்பர்க் வதைப்போர் முகாமுக்கும் பின்னர் ஹெர்ஸ்ப்ரூவேக் வதைப்போர் முகாமுக்கும் அனுப்பப்பட்டார் ஒதுவார்தோ ஃபோக்கிரேனி. இவரது இடது காலில் ஏற்பட்ட ஆறாத காயத்தால் 1944 டிசம்பர் 27 ஹெர்ஸ்ப்ரூவேக் வதைப்போர் முகாமில் தனது 37 வயதில் காலமானார்.
முத்துப்பேறு பெற்ற ஒதுவார்தோ ஃபோக்கிரேனி மனித வாழ்வை தனது உயிரினும் மேலாக மதித்தார். தனது உயிரை பணயம் வைத்து துன்புற்ற யூதர்களின் வாழ்வை காப்பாற்றினார். இந்த மா மனிதரை இஞ்ஞாயிறு மூவேளை ஜபோவுரையில் நன்றியோடு நினைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் முத்துப்பேறு பெற்ற ஒத்வார்தோ ஃபோக்கிரேனி ஹெர்ஸ்புருக் நாட்சி வதைப்போர் முகாமில் 1944 டிசம்பர் 27 தனது 37 வயதில் இறந்தார். பல யூதர்களை நாட்சி அடக்குமுறைகளில் இருந்து காப்பாற்றிய இவர் வாழ்வின் நற்செய்திக்கு சாட்சியாக திகழ்ந்தவர். இவருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம் என்று கூறினார். இம்மூவேளை ஜப உரையில் வாழ்வின் நற்செய்தியை கொண்டாடுவோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
சொன்னொலியத்தோ தி ரிகார்டாரே கே ஏரி அகார்பி எஸ்டாத்தோ ப்ரோக்ளமாத்தோ பியாத்தோ ஒதுவார்தோ ஃபோக்கிரேனி இன்கர்ச்சராத்தோ இன் ஓடியோ அலா சுவா ஃபேதே கத்தோலிக்கா மொரி நெல் காம்போ தி கொன்சென்ட்ரமேந்தோ தி ஹெர்ஸ்புருக் நெல் 1944 salvò numerosi ebrei dalla persecuzione nazista.
திரு அவையில் இஞ்ஞாயிறன்று எவாஞ்சலியும் வீத்தே என்ற மனித வாழ்வு ஆதரவு தினம் சிறப்பிக்கப்பட்டது. இந்த வாழ்வு தின கொண்டாட்டத்தின் ஒரு கட்டமாக இஞ்ஞாயிறன்று காலை 10:30 வத்திக்கான் தூய பேதுரு வளாகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலி நிகழ்த்தினார். இதில் 200,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். இவ்வெண்ணிக்கையே மனித வாழ்வுக்கு உலகில் கிடைக்கும் ஆதரவை தெளிவாக காட்டுகின்றது. இத்திருப்பலியில் கலந்து கொண்ட இம்மக்களுக்கு ஆற்றிய மறைவுரையில், கடவுள் வாழ்பவர், கருணை உள்ளவர் என்று சொன்னார் திருத்தந்தை பிரான்சிஸ். இதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டுதானே என்று விசுவாசிகளிடம் கேட்டு அதை அனைவரும் சேர்ந்து சொல்லுமாறு சொல்லி அவர்களோடும் சேர்ந்து சொன்னார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Dio il vivente e misericordioso. Siete d'accordo? Diciamolo insieme. Dio il vivente e misericordioso. Tutti. Dio il vivente e misericordioso. Un'altra volta. Dio il vivente e misericordioso.
மேலும்
மரணத்துக்கு அல்ல வாழ்வுக்கு ஆம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் திருத்தந்தை பிரான்சிஸ். கடவுள் வாழ்வை வழங்குபவர், ஆயினும் மனிதர் பல நேரங்களில் வாழ்வை தேர்ந்தெடுப்பதில்லை, வாழ்வின் நற்செய்தியை ஏற்பதில்லை, வாழ்வை மதிப்பதில்லை. ஏனெனில் தன்னலம், சுய லாபம், ஆதாயம், அதிகாரம், இன்பம் ஆகியவற்றால் மனிதர் ஆட்சி செலுத்தப்படுகின்றனர். அன்பாலோ, பிறர் நலனில் அக்கறை காட்டுவதாலோ மனிதர் செயல்படுவதில்லை. கடவுள் இல்லாத மனிதரின் நகரை, புதிய பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு மனிதர் கனவு காண்கின்றனர். வாழ்வின் நற்செய்தியை புறக்கணிப்பது சுதந்திர வாழ்வுக்கும் மனநிறைவுக்கும் இட்டுச் செல்லும் என நம்புகின்றனர். உயிருள்ள இறைவனின் இடத்தில் அழிந்து போகும் மனித இன்பங்கள் வைக்கப்படுகின்றன. நம்மை ஒருபோதும் ஏமாற்றாத அன்பும் வாழ்வும் சுதந்திரமுமான இறைவனுக்கு ஆகட்டும் எனச் சொல்வோம் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார்.
Diciamo sì all'amore e no all'egoismo. Diciamo sì alla vita e no alla morte. Diciamo sì alla libertà e no alla schiavitù dei tanti idoli del nostro tempo.
இன்று உலகில் தினமும் எத்தனை கருக்கலைப்புகள், கருணை கொலைகள், தற்கொலைகள், கௌரவ கொலைகள், சகோதரத்துவ கொலைகள். கடந்த வார செய்திகள் மட்டுமே பல அதிர்ச்சி தகவல்களை நமக்கு தருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் வண்டாவிளையைச் சேர்ந்த ஒரு ஏழை இளம் தம்பதியர் தங்களது 11 ஆண் குழந்தையை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். குழந்தை பிறந்து 11 ஆகியும் அதன் சிகிச்சைக்காக 500,000 ரூபாயை செலவு செய்தும் குழந்தை குணமாகவில்லை. இதுதான் அவர்களது இம்மனுவுக்கு காரணம். கடந்த April 16 டைம்ஸ் ஆஃப் இந்தியா மதுரை பதிப்பில் ஒரு செய்தி வெளியானது. 55 ஒரு தந்தை தனது 24 மனநோயாளி மகனை கருணை கொலை செய்துவிட்டு அவரே காவல் நிலையத்தில் சரணடைந்து விட்டார். இப்படி அன்பர்களே, தினமும் எத்தனையோ செய்திகள். கருணை கொலை செய்ய அனுமதி கோரி இன்று அரசிடம் விண்ணப்பிக்கும் மனிதரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. இந்த 21 தொடங்கிய பின்னர் கருணை கொலைகளை சட்டப்படி அங்கீகரித்த நாடுகளின் முதல் வரிசையில் ஹாலந்தும் பெல்ஜியமும் நின்றன.
இந்தியாவில் ஓராண்டில் 62,00,000 கருக்கலைப்புகள் இடம்பெறுகின்றன. 2008 உலக அளவில் 2,16,00,000 பாதுகாப்பற்ற கருக்கலைப்புகள் நடந்துள்ளன. இதனால் 13 தாய்மார் இறந்துள்ளனர். இந்தியாவில் ஆண்டுதோறும் வரதட்சணை சார்ந்த 2,500 மேற்பட்ட தீயெரிப்பு வழக்குகள் காவல் நிலையங்களில் பதிவாகின்றன. சிரியாவில் 2011 மார்ச் மாதத்தில் தொடங்கிய அரசு எதிர்ப்பு கலவரங்களில் 2013 ஏப்ரல் மாதம் வரை இறந்தவர்களின் எண்ணிக்கை 92,901. இவர்களில் 6,000 பேர் சிறார் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் மனித உரிமைகள் அவை கூறியுள்ளது. துருக்கியிலும் அரசு எதிர்ப்பு வன்முறை போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஈராக்கில் சண்டை முடிந்து புதிய அரசும் அமைந்துவிட்டது. ஆனால் குண்டுவெடிப்புகளும் துப்பாக்கி சப்தங்களும் இன்றும் அந்த நாட்டில் தொடர்ந்து கேட்கின்றன. ஈராக்கில் ஞாயிறன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்புகள் மற்றும் துப்பாக்கி சூட்டில் குறைந்தது 40 பேர் இறந்துள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர்.
அன்பு நேயர்களே, மனித வாழ்வும் வாழ்வின் நற்செய்தியும் மதிக்கப்பட்டால் தினமும் இத்தனை உயிர் சேதங்கள் இடம்பெறாது. ஒரு சமயம் பணக்காரர் ஒருவர் தலையில் பணப்பையோடு பயணம் சென்றார். வழியில் ஒரு காட்டாற்றை கடக்க வேண்டியிருந்தது. அதனால் தலையில் பணப்பையை பத்திரமாக வைத்து கொண்டு ஆற்றில் இறங்கினார். திடீரென நடு ஆற்றில் வெள்ளம் அதிகமானது, தடுமாறினார். பணப்பை கை நழுவி ஆற்றில் விழுந்தது. யாராவது வந்து எனது பணப்பையை காப்பாற்றுங்களேன் என்று கத்தினார் அவர். அப்போது கரையில் இருந்த இளைஞர் ஒருவர் அக்குரலை கேட்டு ஆற்றில் குதித்து மிதந்து சென்ற பணப்பையை கைப்பற்றி கரை வந்து சேர்ந்தார். பின்னர் அந்த பணக்காரரை தேடினார் அந்த இளைஞர். ஆனால் அவர் எப்போதோ ஆற்றோடு அடித்துச் செல்லப்பட்டிருந்தார். அப்போது அந்த இளைஞர் சொன்னார்,
எனது பணப்பையை காப்பாற்றுங்கள் என்று கத்தாமல் என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் கத்தியிருந்தால் நானும் அவரை காப்பாற்றியிருக்கலாமே என்று.
இன்று உலகில் பலரது மனநிலை இதுதான் நண்பர்களே. உயிரை விட, மனித வாழ்வை விட பணமும் பட்டமும் பதவியும் அதிகாரமும் தான் பெரிதாக இருக்கின்றன. தெய்வங்களாக போற்றப்படும் இவை உயிருக்கே, மனித வாழ்வுக்கே உலை வைக்கின்றன. அன்பர்களே, மனித உயிருக்கு விலை கிடையாது. மனித உயிரை விலை பேச முடியாது. ஏனெனில் அது புனிதமானது. மனித வாழ்வு இறைவனின் கொடை.
கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். பார்த்திட உனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதரை பார்த்தாயா, பார்த்தாயா, இனி பார்ப்பாயா.
உயிரின் விலை. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.